அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீ.
ஜெபஞ்சயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபஞ்சயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதையும் நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகுப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, சிறு தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மின்சார தடையினாலே வேலைக்கு ஏற்ற மக்கள் கிடைக்காததினாலே அப்படிப்பட்ட தொழில்கள் மறைந்து போய்விடாதபடி கர்த்தர் அந்த தொழில் ஸ்தாபனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான மின்சாரம் கிடைக்கவும், தேவையான உண்மையுள்ள பணியாளர்கள் கிடைக்கவும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தொழிற்சாலைகளும் கர்த்தருடைய கிருபையினாலே தொடர்ந்து இயங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்திலே உமக்கு பயப்படும் பயமுள்ள, உமை நேசிக்கிற அன்புள்ள, கீழ்ப்படியக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உள்ள வாழ்க்கை துணைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டு குடும்பங்களுக்கு இடையிலே உண்டாகும் அன்பும் ஐக்கியமும், வளர்ந்து பெருகும் அன்பும் ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கூர்ந்தள்ளும். இந்த நாட்களிலேயும் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற ஞானத்தை தாரும், உட்கார்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு ஊதியங்கள் சரியானபடி கிடைக்காததினாலே அவர்கள் கஷ்டப்படுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் அந்த ஓய்வு ஊதியங்கள் கிடைக்கத்தக்கதாக அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறவர் அவர்களுக்கு முன்னாலே சென்று ஏன் அது தடைப்பட்டதோ அந்த தடையை மாற்றி கர்த்தர் சீக்கிரமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியங்கள் வந்து கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் மருத்துவமனையில் இருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வைத்தியம் செய்கிற டாக்டர்ஸுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உதவி செய்வதற்கு சரியான நேரத்திலே சரியான ஆட்களை கர்த்தர் அனுப்பி தாரும். தேவையான பண சகாயத்தை தாரும். சீக்கிரமாய் பூரண சுகம் பெற்று உடைய பிள்ளைகள் வீடு திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்களுக்கு தேவையான மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே மழை இல்லாத பகுதிகளிலே கர்த்தர் கிருபையாய் இறங்கி நல்ல மழையை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அணை பிரதேசங்களிலேயும் மலையற்ற பிரதேசம் என்று அழைக்கப்படும் இடங்களிலேயும் நல்ல மழையை கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலேயும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான நல்ல சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் ஐயா. ஆண்டவரே, பேர்காலமாயிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே சுகமான எளிதான ஒரு பிரசவத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இப்பொழுதே சில சிக்கல்களோடு வைத்தியம் செய்து கொள்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் எடுத்துக் கொள்கிற சிகிச்சை பலனடிக்க செய்வீராக. அற்புதமான ஆச்சரியமான சுக பிரசவத்தை நீரே கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் கவனக்குறைவோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் செய்யும் பணிகளிலேயும் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளிலேயும் கவனத்தோடு காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்களிலேயும் கடன் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு வேதனையோடு என்ன செய்ய என்று திகைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், உதவி கரங்களை தாரும். சீக்கிரமாய் அந்த கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாக கருத்தோடு நிகழ்ச்சியை கேட்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:40-48 சிந்திக்கப் போகிறோம். அநேக வேத பகுதியை நாம் பார்க்கப் போவதனாலே தயவு கூர்ந்து உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். லூக்கா 7:40-43 பார்த்தால் இங்கே இயேசு சீமோனை பார்த்து என்ன சொல்கிறார்? சீமோனே, நான் உன்னோடு பேச வேண்டும் என்கிறார். அதற்கு சீமோன், சொல்லும் ஆண்டவரே என்கிறார். லூக்கா எழுதியிருக்கிற சம்பவங்களிலே இது மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதே இயேசு எந்த திசையிலே அவர்களை எடுத்துச் செல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், லூக்கா 7:44. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். இந்த வசனத்திலே நான் பார்த்தது போல இப்பொழுதுதான் முதல் முறையாக இயேசு அந்த பெண்ணை கண்டுகொள்கிறார். இந்த நேரம் வரை அவள் செய்த எதையுமே அவர் கண்டுகொள்ளாதவர் போல இருந்தார். இப்பொழுது அவளை நோக்கி பார்க்கிறார். பார்த்த வண்ணமாகத்தான் சீமோனிடத்திலே அந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே என்று சொல்கிறார். ஆனால் ஏற்கனவே சீமோன் அவளை கவனித்து தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாளென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் இவர் அறிந்திருப்பாரா? இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்பொழுது இயேசு சொல்கிறார், சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, உண்மையாகவே இந்த பெண்ணை உனக்கு தெரியுமா என்பது போல கேட்கிறார். நீ ஒருவேளை அவளை பார்க்கிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையாக நீ அவளை பார்க்கவில்லை. சீமோனுக்கு இயேசு இவ்வண்ணமாக ஒரு பாடம் கற்பிக்கிறார். இந்த காரணத்தினாலேதான் இவன் இயேசுவை விருந்திற்கு அழைத்தது நல்ல எண்ணத்திலே இல்லை என்று யோசித்தோம். ஏனென்றால் இவர் என்ன செய்கிறார் என்று இவரை குறித்து அறிந்து கொள்வதற்காகவே அழைத்திருக்கிறான். 45 அவர் ஒரு விருந்தினராக வந்தபொழுது அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை என்று சொல்கிறார். 46 தன் தலையிலே எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசினாள் என்கிறார். 47 பார்க்கும்பொழுது இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி இறுதியாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவளை பார்த்து சொல்கிறார். இங்கே அவர் சொல்வது என்ன? சாதாரணமாக எல்லாரும் செய்யும் காரியத்தை கூட நீ எனக்கு செய்யவில்லை. இந்த சீமோன் நல்ல ஒரு உபசரணைக்காரனாய் இருந்திருப்பான் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை அவன் கழுவியிருப்பான். அவருடைய தலையிலே வாசனை தைலத்தை விட்டு அவருக்கு முத்தம் செய்திருப்பான். அது அந்நாட்களின் சாதாரண ஒரு பழக்கம். ஆனால் இது எதையுமே அவன் செய்யவில்லை.
சீமோன் கொடுத்த இந்த விருந்திலே நாமும் பங்கு பெற்றிருந்தால் நன்றாயிருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சாப்பிட்ட பின்னர் அவனுடைய ஆத்மாவிற்கு ஒரு போதனை செய்கிறார். தெருவிலே உள்ள ஒரு பெண், எந்த நம்பிக்கையும் இல்லாதவள், அவருடைய மன்னிப்பை தேடினாள். பரலோகத்தின் தேவன் அங்கே இருந்து அவளை மன்னித்தார். சீமோனிடத்திலே என்ன சொல்கிறார்? நீ சரியாகத்தான் நிதானிக்கிறாய். யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாக நேசிப்பான். இவளும் ஒரு பெரிய பாவிதான். அத்தனை பாவங்களும் அவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ ஒரு பாவி என்றே உன்னை குறித்து எண்ணாதபடியினாலே நீ மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்பதாக சொல்கிறார். மாய்மால வாழ்க்கை வாழ்ந்த அந்த பரிசேயன் அங்கே மன்னிக்கப்படாத ஒரு பாவியாக உட்கார்ந்திருக்கிறான். லூக்கா 7:49-50 வசனங்களை பார்ப்போம் என்றால், அங்கே இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவர் யார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த ஸ்திரியை இயேசு பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அவளை அனுப்புகிறார். இது இந்த நாளுக்கும் பொருத்தமானது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு திருச்சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு பாவி என்ற உணர்வில்லாமல் உங்களுடைய பாவத்தை கர்த்தருடைய பாவத்தில் அறிக்கையிடாமல் இருப்பீர்கள் என்றால் அந்த பரிசேயனை போலத்தான் இருப்பீர்கள். இந்த பெண்மணி தான் செய்த காரியம் என்று சொல்வதற்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். எனவேதான் அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கோரினாள். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் பாவிகளாய் பிறந்ததினாலே பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் விருப்பப்படியெல்லாம் நடந்தபடியினாலே பாவிகளாயிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்திலே பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்கும்பொழுது அவர் பாவங்களை மன்னித்து குற்றமுள்ள மனசாட்சியை குற்றமற்ற மனசாட்சியாய் மாற்றுகிறார். இப்பொழுது நாம் லூக்கா 8:1 கடந்து செல்கிறோம். இங்கே இயேசு சில ஓமைகளை சொல்கிறதை பார்க்கலாம். உயர்ந்த பதவியிலே இருந்த சிலரும் அவரண்டை திரும்பினார்கள். லூக்கா 8:3 வசனங்களை பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல பொறுப்பிலே இருந்த அநேக குடும்பங்கள் இயேசுவை விசுவாசித்து பின் சென்று கொண்டிருந்தன. வசனங்கள் 4-15 பார்ப்போம் என்றால், விதைக்கிறவன் ஒருவனை குறித்த ஊமையை பார்க்கிறோம். இதை குறித்து ஏற்கனவே மற்ற சுவிசேஷங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும்பொழுது விவரமாக கற்றுக்கொண்டோம். இங்கே விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து, விதை கர்த்தருடைய வார்த்தை. பறவைகள் பிசாசிற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பாறையின் மேல் விழுந்த விதை குறித்து சொல்லும்பொழுது அந்த கற்பாறை நிறைந்த நிலங்கள் மாம்சத்தின்படி உற்சாகமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை குறிக்கிறது. பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தபொழுது அந்த உற்சாகம் எடுபட்டு போய்விட்டது. கொஞ்ச காலம் அந்த உற்சாகம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வரும்பொழுதும் அவர்கள் விசுவாசத்திலே எவ்வளவு குறைவாயிருக்கிறார்கள் என்பதை அது வெளிப்படுத்திவிடும். சில விதைகளே நல்ல நிலத்திலே விழுந்தன. முழுமையான அறுவடைக்காக அவை விளைந்தன. அருமையானவர்களே, இன்றைக்கும் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையினாலே மனமாற்றம் பெற்றவர்கள் சிலராகவே இருக்கிறார்கள். வசனங்கள் 16-18 பார்த்தால், விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினாலே யாரும் மூடி வைக்க மாட்டார்கள், கட்டிலின் கீழே வைக்க மாட்டார்கள். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை பார்க்கும்படியாக விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள் என்று சொல்கிறார். அதாவது, வெளியரங்கமாகாத ரகசியமில்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்பதை கூறுகிறார். லூக்கா 8:19-21 நாம் பார்க்கும்பொழுது, அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது, உம்முடைய தாயாரும் சகோதரரும் தேடி வந்திருக்கிறார்கள், வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்கே இயேசு புதிய ஒரு உறவை குறித்து அறிவிக்கிறார். தனது குடும்ப மக்களோடு உள்ள உறவை அவர் நிராகரிக்கவில்லை, மறுக்கவில்லை. அதே வேளையிலே மற்றொரு அளவு கடந்த ஆழமான, உயர்வான, நிரந்தரமான, மாம்சம் இரத்தத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு புதிய உறவை அறிவிக்கிறார். இந்த காரணத்தினாலே ஒரு விசுவாசி அவரோடு கூட மிக நெருக்கமான ஒரு இடத்திற்கு வருகிறான். லூக்கா 8:22-25 பார்த்தால், இயேசு படவிலே ஏறி கடலின் அக்கறைக்கு போகும்படியாக சீஷர்களோடு புறப்படுகிறார். அவர்கள் நடுக்கடலிலே செல்லும்பொழுது அங்கே சுழல் காற்று உண்டாகிறது. சீஷர்கள் அவரை பார்த்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்புகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பேசும்பொழுது கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். அங்கே வழக்கத்திற்கு மாறான ஒரு சுழல் காற்று எழும்புகிறது. இது அவ்வளவு அகோரமான சுழல் காற்றாய் இருந்தபடினாலே பிசாசானவன் இதற்கு பின்னணியத்திலே இருந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. இயேசுவும் களைப்பாயிருந்தபடினாலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அகோரமான சுழல் காற்றும் அவருடைய தூக்கத்தை கலைக்காத அளவிற்கு அவர் நித்திரை செய்யும்படியான மிகுந்த களைப்புடையவராய் இருந்தார். சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். படையில் உள்ள எல்லாருமே மரித்து போவார்கள் என்று பயந்தார்கள். ஆனால் அந்த சுழல் காற்றானது இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் சீஷர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்வளவு பயந்திருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. இயேசு காற்றையும் கடலையும் தனது வார்த்தையினாலே அதட்டுகிறார். அவருடைய அதட்டுதல் எப்படி இருக்கிறது என்றால், சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு நாய் குலைக்கும்போது அதை ஒரு எஜமான் அதட்டுவது போல அதட்டுகிறார். அவருடைய அதட்டுதல் என்ன? இறையாதே, அமைதலாயிரு என்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டவுடனேயே காற்றும் கடலும் அமைதியாகிவிடுகிறது. இல்லையென்றால் அது எத்தனையோ மணி நேரங்கள் சுற்றி சுற்றி அடித்துக் கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இயேசுவுக்கு அது உடனடியாக கீழ்ப்படிந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே நாம் பார்ப்போம் என்றால், எத்தனை சூழ்நிலைகளிலே நமக்கு விரோதமாக வந்த சுழல் காற்றுகளையும் புயல் காற்றுகளையும் இயேசு அதட்டி அமைதல்படுத்தி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள செய்திருக்கிறார் இல்லையா? இந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்ட சூழலிலே இருப்போம் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒருமுறை கூட நாம் எண்ணி பார்ப்போம். இப்பொழுது அவர்கள் கதரேனருடைய நாட்டிற்கு வருகிறார்கள். வசனம் 27, அங்கே நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான் என்று பார்க்கிறோம். அங்கே இரண்டு பேர் இருந்ததாக மற்ற சுசேஷத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஒருவனை குறித்து மட்டும் லூக்கா பேசுகிறார். ஏனென்றால் லூக்கா ஒரு வைத்தியர். உதாரணத்துக்காக ஒருவனை குறித்து அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த பிசாசுகளை பொறுத்தமட்டிலேயும் அநேகர் ஏதோ பூதம் பேய் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். இது கட்டுக்கதை என்று நினைக்கிறவர்களும் உண்டு. அநேக ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்களிலே பலர் இந்த பிசாசுகள் எண்டோ ஒரு நாள் உயிரோடு இருந்தன, இப்பொழுது உலகத்திலே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கும் நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது இந்த பிசாசின் பிடியில் இருக்கிற எண்ணற்ற மக்களை நாம் பார்க்கலாம். ஒரு வைத்தியருடைய கண்ணோட்டத்தோடு கூட இங்கே லூக்கா இதை குறித்து எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் இதே சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடந்ததோ அதை அப்படியே மத்தேயு எழுதியிருக்கிறார். மார்க்கு இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி ததும்பவும் வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாய் வார்த்தைகளை கொண்டும் அவர் விவரித்திருக்கிறார். முன்னதாகவே லூக்கா தனது சுவிசேஷத்திலே பிசாசின் பிடியில் இருந்தவர்களை குறித்து எழுதியிருக்கிறார். மட்டுமல்ல, பிசாசின் பிடியும் வியாதிகளும் வெவ்வேறானது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அருமையானவர்களே, பிசாசின் பிடியிலே இருப்பது என்பது புற்றுநோயைப் போலவும் குஷ்டரோக வியாதியைப் போலவும் உண்மையானது. பிசாசுகள் மனிதனை சரீரப்பிரகாரமாக அலக்கழிக்கிறது. அவர்களுடைய மனநிலையிலே அலக்கழிப்பை உண்டு பண்ணுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அலக்கழிப்பை உண்டு பண்ணுகிறது. அது நிரந்தரமாக மனிதர்களுடைய ஆத்மாக்களை கெடுத்து போடக்கூடியதாகவும் மனிதனுக்கு நித்தியமான அழிவை உண்டு பண்ணக்கூடியதாயும் இருக்கிறது. அடுத்த அதிகாரத்திலே லூக்கா சொல்லும்பொழுது அசுத்த ஆவிகளும் இந்த பிசாசுகளும் ஒன்றே என்பதை தெளிவுபடுத்துகிறார். வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற பிசாசின் பிடியிலே இருந்தவர்களிலே இந்த மனிதன் மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமையிலே இருந்தான். இந்த சம்பவத்தோடு தொடர்புள்ள சில காரியங்களை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிலே காத் கோத்திர மக்கள் இந்த கதரேனருடைய நாட்டிலே தங்கியிருந்தார்கள். யோசுவாவோடு கூட அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டபொழுது அவர்கள் யோர்தான் நதியை கடந்து செல்லவில்லை. இங்கே பிசாசின் பிடியில் இருந்த மனிதன் எந்தவித உடையும் இல்லாமல் இருந்தான். அருமையானவர்களே, உடையில்லாமல் இருப்பதற்கும் பிசாசின் பிடியில் இருப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சாதாரண மனிதர்களைப் போல அவன் ஒரு வீட்டிலே வசிக்கவில்லை, அவன் கல்லறைகளிலே வசித்தான். இந்த மனிதனுடைய தனித்தன்மை குறைபடுத்தப்பட்டதாகவும் அழிக்கப்பட்டதாகவும் காணப்பட்டது. தனக்கென்று எந்த ஒரு சொந்த விருப்பமும் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். அவன் பரிபூர்ணமாக பிசாசின் பிடியிலே இருந்தான். இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:28-29 வசனங்களை பாருங்கள். இங்கே பிசாசு இயேசு கிறிஸ்துவை இனம் கண்டுகொள்கிறது. யாக்கோபு பிசாசை குறித்து சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். யாக்கோபு 2:19 வசனத்திலே, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று எழுதுகிறார். பிசாசுகள் தேவனுக்கு எதிரிகள். அவை ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இந்த பிசாசுகளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது? உதாரணமாய் சில காரியங்களை நான் சொல்கிறேன், கவனியுங்கள். இந்த வெளிப்பிரகாரமான உலகத்திலே நம்முடைய கண்கள் காண முடியாத அணு இருக்கிறது. இன்றைய நமது சமுதாயத்திலே அது பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அதேபோல ஆவிக்குரிய உலகத்திலேயும் சில காரியங்கள் நம்முடைய சரீர கண்கள் காண முடியாதவைகளாய் இருக்கிறது. தேவதூதர்கள் உண்மையானவர்கள், அவர்களை நம்முடைய கண்கள் காண முடியாது. இரண்டு வகையான தேவதூதர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தேவனோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். இரண்டாவது கூட்டம் பிசாசானவனோடு கூட ஆதி காலத்திலே விழுந்து போன தூதர்கள். ஹோமர் என்பவர் சொல்லும்பொழுது கிரேக்க வார்த்தையான டைமோன் என்பதும் தியாஸ் என்பதும் ஒன்றுக்கொன்று இணையான வார்த்தை என்று சொல்கிறார். ஹெசியாட் என்ற கிரேக்க தத்துவ ஞானி சொல்லும்பொழுது எல்லா பிசாசுகளும் நல்லதுதான் என்கிறார். எம்பிடோக்லஸ் என்ற மற்றொரு கிரேக்க தத்துவ ஞானி பிசாசுகளிலே நல்ல பிசாசுகளும் இருக்கிறது, கெட்ட பிசாசுகளும் இருக்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆதி காலத்து அநேக சமய வழிபாடுகளுக்கு பின்னாலேயும் உருவ வழிபாடுகளுக்கு பின்னணியத்திலேயும் இந்த பிசாசிற்கடுத்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிசாசுகள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துகிறது. அப்பொழுது அவன் தான் நினைத்த எதையுமே செய்ய முடியாதவனாகிவிடுகிறான். நாம் பயப்படக்கூடிய பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக பிசாசுகள் மனிதனை உந்தி தள்ளுகிறது. ஆத்மத்தை அழித்து போடக்கூடிய காரியங்களை செய்யும்படியாய் பிசாசு மனிதனை வழிநடத்துகிறது. தாயே தனது சொந்த குழந்தையை கொல்லும்படியாய் பிசாசு செய்கிறது. கணவனே மனைவியை கொலை செய்யும்படியாக தூண்டுகிறது. பிள்ளைகள் சொந்த பெற்றோரையே கொல்லும்படியாக வழிநடத்துகிறது. சில மனிதர்கள் அறிவுக்கு எட்டாத பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது தாங்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்பது. இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். மனுக்குலம் எல்லா காரியங்களையும் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் உண்மை காரணம் பிசாசுகளே. லூக்கா 8:30-33 வசனம் வரை பாருங்கள். இங்கே இயேசு இந்த மனிதனோடு பேசுகிறார். உன் பெயர் என்ன என்று கேட்டபொழுது நாங்கள் அநேகர், ஆனபடினாலே என் பெயர் லேகியோன் என்று சொல்கிறான். இங்கே நாம் பார்க்கிற இந்த மனிதன் ஒரு பிசாசினாலே ஆள்கொள்ளப்பட்டவன் அல்ல. அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தது. ஒரு ரோம படையிலே 3,000 முதல் 6,000 மனிதர்கள் வரைக்கும் இருப்பார்கள். லேகியோன் என்று சொல்லும்பொழுது இங்கே ஒரு கூட்டம் பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அவைகளுக்கு பாதாளத்துக்குள்ளே போவதற்கு விருப்பமில்லை. யூதாவும் இதை குறித்து 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கல்களினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாதாளம், அந்தகாரம் எல்லாம் ஒரே இடத்தை குறிக்கிறது. பிசாசுகள் மனிதனுடைய சரீரத்திலே இருக்க விரும்புகிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து பிசாசானவன் விரட்டப்படும் பொழுது அது சுற்றி அலைந்து அதே மனிதனுக்குள்ளே திரும்ப நுழைய பிரயாசப்படுகிறது. அப்படி அங்கே நுழைய வழியில்லை என்று சொன்னால் மற்றொரு மனிதனுக்குள்ளே அது செல்கிறது. சரீரம் இல்லாமல் இருக்க அது விரும்புகிறதில்லை. இந்த மனிதனிடத்திலிருந்து இயேசு பிசாசுகளை துரத்திய பொழுது பன்றிகளுக்குள்ளே செல்வதற்கு அது ஆயத்தமாயிருந்தது. ஆனால் பார்த்தீர்களா, பன்றிகளும் கூட அந்த பிசாசுகளோடு உயிர் வாழ்வதை விட மாண்டு போவதே நல்லது என்று மறித்துவிட்டது. லூக்கா 8:34-36 வரை பார்த்தால் இந்த மனிதனிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே பிசாசின் வல்லமையிலிருந்து ஒருவனை விடுதலை செய்ய முடியும். இந்த நாட்களிலேயும் பிசாசுகளின் கோர செயல்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது நம்மை பயமுறுத்துகிறதாய் இருக்கிறது, அசுத்தமானதாய் இருக்கிறது. எனவே உதவிக்கு நாம் கர்த்தரையே நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாயிருக்கிறோம். வசனங்கள் 37-40 வரை பாருங்கள். இங்கே இந்த கதரேனருடைய நாட்டு மக்கள் இயேசு கிறிஸ்து தங்கள் கடற்கரையிலிருந்து கடந்து சென்றுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. அவருடைய எண்ணம் என்ன? பிசாசின் வல்லமையை ஒழிக்கும் அவர் தங்களோடு இருப்பதை விட தங்கள் பன்றிகள் தங்களோடு இருந்தால் போதும் என்று எண்ணினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு பரிசுத்தத்தோடும் வல்லமையோடும் வாழ்வதற்கு பதிலாக பன்றியைப் போல அசுத்தமான காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது பரவாயில்லை என்று எண்ணுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் பிசாசின் கிரியைகளை குறித்து நீங்கள் வெறுப்படைந்த ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிற இயேசு இன்றைக்கும் இந்த வானொலி மூலமாக அல்லது தொலைக்காட்சி மூலமாக அல்லது இணையதளங்கள் மூலமாக உங்களை அவரண்டை அழைக்கிறார். நீங்கள் எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களையும் நேசிக்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுக்கு பூரண விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவர் அண்டை வர உங்களுக்கு ஆயத்தமா? லூக்கா 8:41-44 வரைக்கும் பார்த்தால், சுகவீனமாய் மரணப்படுக்கையில இருந்து தனது மகளை குணமாக்கும்படியாக அழைப்பதற்காக எவ்வீறு இயேசுவை தேடி வருகிறார். இவர் ஒரு ஜெப ஆலய தலைவன். அவருடைய விசுவாசம் சிறியதுதான், ஆனால் அவருடைய தேவையோ மிகப்பெரியது. அவள் சுகமாக வேண்டுமென்றால் இயேசு வந்து அவளை தொட வேண்டும் என்று அவன் விசுவாசித்தான். இப்பொழுது இயேசு எவீரோடு கூட பேச துவங்கிய இந்த வேளையிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினாலே எவீரோடு கூட பேச வேண்டியதை நிறுத்த வேண்டியதாயிருந்தது. இந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக இந்த பெரும்பாடு என்ற வியாதியினாலே பாடுபட்டுக் கொண்டிருந்தாள். எவீர்வின் மகளுக்கும் வயது 12. இந்த சூழ்நிலையை சற்றே கவனியுங்கள். 12 ஆண்டுகளாக அவளுக்கு இருந்த இருள் நிறைவடைகிறது, முடிவடைகிறது. அங்கே 12 வயது வரை வெளிச்சத்திலே சுகத்திலே உற்சாகமாயிருந்த ஒரு குழந்தை மரித்துக் கொண்டிருக்கிறது. வசனங்கள் 45-48 வரை பார்த்தால், இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தொடவில்லை, அவள்தான் போய் இயேசு கிறிஸ்துவை தொட்டு உடனடியாக பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டாள். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டு வந்தார்கள். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே அநேகருடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மேலே பட்டிருக்கும் என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் ஒரே ஒரு பெண்மணிதான் சுகமானாள். ஏன் தெரியுமா? அவளே தன்னுடைய தேவையை உணர்ந்து இயேசுவை தொடும்படியாக விசுவாசத்தோடு அங்கே கடந்து வந்தாள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை தேடி வந்து அவரை தொட வேண்டும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, இயேசுவின் வல்லமையினாலே வாழ்க்கை தொடப்படுவதற்கு நீங்கள் எங்கேயும் புறப்பட்டு போக தேவையில்லை. நீங்கள் இருக்கிற ஊரிலே, இருக்கிற வீட்டிலே, இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் தனித்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை, என்னுடைய பாவத்திற்காகவும் நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள பிசாசின் கிரியைகளுக்கு நீர் முடிவு கட்ட முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமானதாயிருக்கலாம், மனிதர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் வித்தியாசமானதாயிருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு என்னை குணமாக்க முடியும், இயேசு எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று அவரை நம்பி வந்து அவரை தொடுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.